தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியிலே உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று ஆதியாகமம் 6 அதிகாரத்திலே காண்கிறோம். ஆண்டவர் உண்டாக்கின மனிதனுக்காக அவரே ஏன் மனஸ்தாபப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை செய்யும்படியாக இந்த உலகத்திலே மனிதனை ஒருவனாக ஒருத்தியாக படைத்தார். ஆனால் அவருடைய சித்தத்திலே திடீரென்று ஒரு இழுக்கு ஏற்பட்டு சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட மனிதர்கள் தேவ சந்ததிக்கு பதிலாக பாவ சந்ததியை ஏற்படுத்தி விட்டார்கள். இதை குறித்த காரியத்தை சென்ற வாரத்திலே நாம் கவனித்தோம். 6 அதிகாரத்திலே மனுஷ குமாரத்திகள் தேவ புத்திரர் தேவகுமாரர் என்ற 2 வார்த்தைகளை பார்க்கிறோம். மனுஷ குமார்த்திகள் என்பவர்கள் காயினின் வம்சத்திலே தேவனை எதிர்த்து நின்றவர்களின் வம்சத்திலே அல்லது விசாசினால் ஆக்கிரமிக்கப்பட்ட காயினுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் சௌந்தரியவதிகளாக இருக்கிறார்கள். அழகு வஞ்சனையுள்ளது, சௌந்தரியம் வீண் என்று சொல்வதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆகவே இவர்கள் மீது தேவகுமாரர் ஆசைப்பட்டார்கள். தேவகுமாரர் என்று சொல்வது தேவ தூதர்கள் அல்ல. ஏனென்றால் தேவ தூதர்களுக்கு ஆண் பெண் என்ற குறிகளே கிடையாது. அவர்கள் ஆவிகள். ஏஞ்சல் என்று சொல்லுவதை நாம் தேவகுமாரர் தேவ தூதன் என்று ஆண்பாலிலே சொல்கிறபடினாலே தேவ தூதன் எல்லாம் ஆண் என்று நினைக்கக்கூடாது. ஏஞ்சல் என்பது ஒரு நியூட்ரல் ஜெண்டர், பொதுவான ஒரு காரி. இரண்டாவது, அவர்களுக்கு நம்மை போல மாம்ச உறுப்புகள் கிடையாது. அவர் ஆவியின் ரூபமாக இருக்கிறவர்கள். ஆகவே தேவ புத்திரர் என்று சொல்லக்கூடியவர்கள் யோவான் 10:34-35 இதனுடைய விளக்கத்தை ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களை தேவகுமாரர் தேவ புத்திரர் என்று அழைக்கிறோம். இவர்கள் அழகினாலே ஈர்க்கப்பட்டு அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். சிலர் சொல்வார்கள் இதனாலே இவர்களுக்கு ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று. அது மிகவும் ஒரு தவறான விளக்கம். ஏனென்று சொன்னால் 6 அதிகாரம் ஆதியாகமத்திலே அப்படி சொல்லப்படவே இல்லை. 4 வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களாயிருந்தார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. தேவ புத்திரருக்கு மனுஷகுமார்த்திகள் பிள்ளைகளை பெற்றார்கள். அவர்களும் பலவான்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவனோடும் சார்ந்தில்லை, பிசாசுடன் சார்ந்தில்லை. இதனால்தான் அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படக்கூடாது என்று தேவன் திட்டவட்டமாக சொன்னார். சில நேரங்களில் நல்ல விசுவாசியாக வளர்ந்த ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ அவிசுவாசிக்கு திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அவளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் யாரை சார்ந்து நிற்பார்கள்? அவர்கள் இரண்டையும் எதிர்த்து ஒரு ராட்சதன் போலதான் வாழ முடியும். ஆகவே இந்த மனுஷ குமார்த்திகள் ஆகிய காயினின் வம்சத்தோடு கூட இந்த தேவ புத்திரர்கள் சம்பந்தம் கலந்ததனாலே கர்த்தர் தன்னுடைய மனதிலே மனஸ்தாபப்பட்டார். நான் இப்படிப்பட்ட மனுஷனை உண்டாக்குறதற்காக மனஸ்தாபப்படுகிறேன், இவர்களை பூமியில் இல்லாதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொன்னபோது பிசாசு சந்தோஷப்பட்டிருப்பான். இனி ஸ்திரீயனுடைய வித்தால் தன்னை அழிக்க முடியாது என்றவன் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் கர்த்தருடைய கண்களிலே நோவா என்ற ஒரு குடும்பத்திற்கு தயவு கிடைத்தபடியினாலே கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை காப்பாற்ற நினைத்தார். ஒரு பேழையை ஆயத்தம் செய்தார். நோவா முதலாகிய 8 பேர் மாத்திரம் அதிலே காக்கப்பட்டார்கள். இவர்களை கொண்டு கர்த்தர் ஒரு புதிய சந்ததியை உண்டாக்க நினைத்தார். அந்த புதிய சந்ததியை குறித்து நாம் 10 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 11 அதிகாரத்திலே இந்த புதிய சந்ததியார் தேவனை மறந்தவர்களாக தங்களுக்குள் பெருமைப்பட்டு பரலோகத்துக்கு எறும்படியான ஒரு கோட்டையை கட்டுவோம் என்று கட்ட ஆரம்பித்தார்கள். அதைத்தான் பாபேல் கோபுரம் என்று சொல்லுகிறோம். ஆகினால் அவருடைய பாஷைகளை கர்த்தர் சிதறடித்தார். பல பாஷைகளாக சிதறடித்தார். பல பாஷைகளினாலே சிதறடிக்கப்பட்ட மனிதர்கள் பிற்காலத்திலே ஒரு அந்நிய பாஷையினாலே மீண்டும் ஒரே இனமாக பரிசுத்த ஜாதியாக சேர்க்கப்பட்ட ஒரு அதிசயத்தையும் பிற்காலத்திலே நாம் காண்கிறோம். பாஷைகள் தாறுமாறான மாறினதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த நோவாவின் சந்ததியிலே ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். அந்த ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது உன்னுடைய வித்து என்று சொன்னார். அப்பொழுது சாத்தான் உஷாராகிவிட்டான். இவனுடைய வித்து தன்னை அழித்து விடுமோ என்று ஆபிரகாமின் வித்திலே ஆதியிலிருந்தே அவன் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். இஸ்மவேலை கொண்டு ஆபிரகாமின் சாராளுக்கு பிறந்த ஈசாக்கை அழிக்க நினைத்தான். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி அந்த இஸ்மவேலையும் உடைய தாயாகி ஆகாரையும் தன்னுடைய இடத்தை விட்டு அனுப்ப செய்தார். கர்த்தர் ஒரு பக்கம் கிரியை செய்கிறார், பிசாசு வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏசா என்ன செய்கிறான், அவன் வனசஞ்சாரியும் வேட்டைக்காரனுமாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். வனசஞ்சாரி என்று சொல்லும்பொழுது காட்டிலே சுற்றி கொண்டு இருக்கிறவர். இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் தெருக்களிலேயும் ஊர்களிலேயும் சுற்றி கொண்டிருப்பதை கூட வனசஞ்சாரி என்றுதான் சொல்ல வேண்டும். இவளெல்லாம் அந்த ஒரு விதமான பொல்லாத ஆவினாலே அலைக்கழிக்கப்பட்டு வீட்டிலே தரித்திருந்து குணசாலியாக இருப்பதற்கு பதிலாக வெளியே நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றி கொண்டு குணங்கெட்டு அலைகிறதை இன்றைக்கும் பார்க்கிறோம். இந்த குணசாலியாகிய யாக்கோபு தன் தலையை நசுக்கி விடுவானோ என்று சாத்தான் யோசித்தான். ஆகவே இந்த குணசாலியை கெடுக்க வேண்டும், கூடார வாசியாய் இருக்கிற அவனை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். ஆகவே தருணம் பார்த்து கொண்டிருந்தான். ஈசாக்கு ஒரு நாள் தன்னுடைய மனைவியாக ரெபெக்காளை பார்த்து, நான் மரணமடைவதற்கு முன்பதாக என் பிள்ளைகளை ஆஸ்வதிக்க வேண்டும், அவர்களை வரச்சொல் என்று சொன்னார். இப்பொழுது பாருங்கள், ரெபெக்காளுக்கு யாக்கோபின் மீது மிகவும் பிரியம், ஆனால் ஈசாக்குக்கு தன் மகனாகிய ஏசாவின் மீது மிகவும் பிரியம். தகப்பனுக்கு ஒரு பிள்ளை, தாய்க்கு ஒரு பிள்ளையாக வளர்த்திருக்கிறார்கள். பெற்றோருக்கு பிள்ளையாக வளர்க்காமல் அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை என்று வீட்டிலே செல்லம் கொடுக்கிறபடியினால் சில நேரத்தில் பிள்ளைகளாலே பெற்றோருக்கும் துன்பம் ஏற்படுவது உண்டு. இந்த தாய் என்ன செய்கிறாள், தன்னுடைய செல்ல மகனாகிய யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குணசாலியாக யாக்கோபை கெடுக்கும்படி பிசாசு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் அவள் சொல்லுகிறாள், நீ போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று. யாக்கோபு குணசாலியா இருந்தபடினால் சொல்லுகிறான், அம்மா முதலாவது அண்ணன் தானே போக வேண்டும், மூத்தவன் தானே போக வேண்டும், மூத்தவன் இருக்க நான் எப்படி போவது. அவன் நல்ல குணசாலி. தாய் சொல்லுகிறாள், இல்ல மகனே, நீ தான் என் செல்ல மகன், நீ போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறான். அப்பொழுதும் அந்த குணசாலியாக யாக்கோபு சொல்லுகிறான், அம்மா அண்ணனுக்கு உடம்பெல்லாம் முடியிருக்குமே, அப்பா தடவி பார்த்தால் கண்டுபிடித்து விடுவாரே, எனக்கு முடியலே என்று சொல்லுகிறான். அப்பொழுதும் அந்த தாய் விடவில்லை, உனக்கு நான் நன்றாக மேக்கப் பண்ணி விடுகிறேன் என்று ஆட்டுத்தோலை போர்த்தி அவனுடைய உடம்பிலே ரோமம் இருக்கும்படி செய்கிறாள். அப்பொழுதும் குணசாலியை யாக்கோபு கேட்கிறான், அம்மா அண்ணன் போகும் பொழுதெல்லாம் அப்பாவுக்கு வேட்டை கறி கொண்டு போவாரே, நான் சும்மாவல்லவா போக வேண்டும் என்று சொல்லி பார்த்தான். அப்பொழுதும் தாய் என்ன சொல்லுகிறாள், மகனே, நீ ஆட்டுக்கடையில் போய் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வா, நான் அதை வேட்டைக்கறியாக உனக்கு சமைத்து தருகிறேன் என்று. சில நேரங்களில் பிள்ளைகளை பெற்றோரே கெடுத்து விடுவதும் உண்டு. ஒரு தாய் ஒரு பிள்ளையை கர்த்தருக்கு பிரயோஜனமாக வளர்க்கவும் கூடும், கர்த்தருக்கு விரோதமாக வளர்க்கவும் கூடும். ராஜாக்களின் புத்தகத்தையும் நாளாகமத்தின் புத்தகத்தையும் படித்தால் நல்ல ராஜாக்களை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட ராஜாக்களை பற்றி சொல்லும் பொழுதும் அவன் தாய் இன்னாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளையை வளர்ப்பது தாயினுடைய ஒரு முக்கியமான கடமை. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று சொல்வதற்கு மூல காரணம் தெய்வ பக்தி, ஒழுக்க முதல சகல காரியங்களையும் அந்த கோயிலுக்குள் இருந்து ஒரு மனிதன் பெறுவது போல தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு பிள்ளையை அந்த தாய் வளர்க்க வேண்டிய முறைமை என்ன என்பதை நமது வேதாகமும் மிகவும் நேர்த்தியாக சொல்லியிருக்கிறது. இப்பொழுது குணசாலியாய் இருந்த யாக்கோபு தன் தாயால் குணங்கிட்டு அவன் தகப்பனிடத்திலே போய் பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதற்கு பிற்பாடு அவனை பயம் பிடித்துக் கொள்கிறது. பாவம் இருக்கிற இடத்தில் பயம் இருக்கும். ஆகவே தப்பித்துக் கொள்வதற்காக அவன் தன் மாமன் வீட்டுக்கு ஓடி போனான். இப்பொழுது இந்த இடத்தை விட்டே அவனை ஓட்டி விட்டபடியினாலே பிசாசு சந்தோஷப்பட்டிருப்பான். ஆகவே கொஞ்ச காலம் பிசாசு அவன் பாட்டுக்கு சும்மா இருந்தான். ஆனால் சென்ற அந்த யாக்கோபு ஒரு நாள் மீண்டும் திரும்பி வருகிறான். அப்படி திரும்பி வரும் பொழுது அவனுக்குள் ஒரு மரண பயம் ஏற்பட்டது. இந்த யாக்கோபை குணம் கெட்டு விட்டோம், இவனும் நம்முடைய ஆள் தான் என்று பிசாசு நினைத்திருந்தான். ஆனால் திரும்பி வருகிற வழியிலே வனாந்திரத்திலே யாக்கோபு தேவனோடு போராடி அவருடைய கிருபையினாலே இனி நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்னும் பெயரை பெற்றுக்கொள்கிறான். இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது இஸ்ரவேல் என் குமாரன் என்று சொன்னார். இது பிசாசுக்கு பலத்த அடியாயிருந்தது. இஸ்ரவேல் தன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறாரே, தேவனுடைய வித்து என்று சொல்லுகிறாரே, ஆகவே இந்த வித்து இஸ்ரவேலினால் தனக்கு ஒரு தீமை ஏற்படும் என்று நினைத்து இஸ்ரவேலையே இல்லாதபடி அழிப்பதற்கு சாத்தான் துணிவு கொண்டான். எனவே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவனாகிய கர்த்தர் அற்புதமாக வழிநடத்தினார். யோசுவாவின் காலத்தில் அவர்களுக்கு தேசம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு நீங்கள் பாருங்கள், தேவனை அறியாத ஒரு ஜாதி எழும்பிற்று என்று நாம் பார்க்கிறோம். தேவனை அறியாத ஒரு ஜாதி அந்த இஸ்ரேலுக்குள் எழுமின பொழுது தங்களுடைய முற்பிதாக்களுக்கு தேவன் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அறியாத ஒரு ஜாதி. இவர்கள் தேவனை விட்டு சோரம் போய் மற்றவர்கள் செய்கிறது போல விக்கிரக ஆராதனை செய்ய தலைப்பட்டார்கள். ஆகினாலே கர்த்தர் அவர்களை விற்று போட்டார் என்ற வேதவசனத்தை நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே பார்க்கிறோம். தேவன் அவர்களை புறஜாதிகளுக்கு விற்று போட்டாராம். காரணம் என்ன? அவர்கள் தன்னை விட்டு விட்டு ஒரு நல்ல கட்டளையை பெற்றார்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற முதலாம் கற்பனையை கூட அவர்கள் மறந்து அந்நிய ஜாதிகளைப் போல பலவிதமான விக்கிரக வழிபாடுகள் செய்தபடியினாலே அவர்களை கர்த்தர் விற்று போட்டார். சில நேரங்களில் நமக்குள்ளே பலவிதமான விக்கிரகங்கள் இருப்பதை நாம் உணர வேண்டும். முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரகாராதனைக்கு சரியா இருக்கிறது என்று 1 சாமுவேல் 23:15 நாம் பார்க்கின்றோம். அதே போல புசிப்பும் குடிப்பும் விளையாட்டும் விக்கிரகாதனைக்கு சரி என்று கொரிந்தியர்களை வாசிக்கிறோம். பொருளாசை என்ற விக்கிரகாராதனை என்பது கொலோசியர் 3:5 வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே முரட்டாட்டம் செய்தல் அல்லது புசிப்பு குடிப்பு விளையாட்டு இவைகளிலே தேவனுக்கும் அதிகமாக இடம் கொடுத்தல் அல்லது பொருள் ஆசை உடையவர்களாக கண்ணிலே பார்ப்பதெல்லாம் வாங்கி வீட்டை நிரப்பி வைத்துக் கொள்ளுதல் போன்ற காரியங்கள் எல்லாம் ஒரு விதமான விக்கிரக வழிபாடு தான். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் எது இடம் பிடித்துக் கொள்கிறதோ அதை விக்கிரகம் என்று சொல்லுகிறோம். கிரகம் என்றால் தேவன் இருக்கும் இடம். அந்த இடத்தை வேறொரு பொருள் பிடித்துக் கொள்ளும் போது விக்கிரகம் என்று சொல்லுகிறோம். ஒருவேளை சில குடும்பங்களிலே பிள்ளைகள் பெற்றோருக்கு விக்கிரகமாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவிக்கு விக்கிரகமாக இருக்கலாம், மனைவிக்கு கணவன் விக்கிரகமாக இருக்கலாம். தெய்வத்தை காட்டிலும் இவர்களுக்கு முதலிடம் கொடுக்கும்போது அது விக்கிரக வழிபாடு ஆகிறது. ஆகினால்தான் தேவன் இவைகளெல்லாம் விட்டுவிடுகிறவன் எவனோ என்று சொன்னார். விட்டுவிடுகிறவன் என்றால் விட்டுவிட்டு ஓடிப்போகிறவன் அல்ல, இவைகளை இரண்டாம் தரமாக வைத்து முதலாவது தேவனுடைய காரியங்களுக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது மற்றதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். எனவே இந்த விக்கிரக வழிபாடு செய்தது நிமித்தமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நியர்களுடைய கரங்களிலே அவஸ்தைப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ஏதோ 1-2 பேராகிலும் ஞாபகம் வைத்திருந்தவர்கள் தங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவனை நினைத்து பார்த்திருக்க கூடும். அந்த அங்கலாய்ப்பை கேட்ட மிகுந்த இரக்கமுள்ள தேவன் அவ்வப்பொழுது நியாயாதிபதிகளை எழுப்பினார். இந்த நியாயாதிபதிகளை எழுப்பினாலும் அவர்களையும் பிசாசு சும்மா விட்டான் இல்லை. சிம்சோன் ஒரு பெரிய நியாயாதிபதி, அவனை கடைசியில் ஒரு வேசி இடத்துல கொண்டு மாட்டி வைத்து விட்டான். அதே போல கிதியோன் ஒரு பெரிய நியாயாதிபதி, கடைசி காலத்தில் அவன் பொன்னினாலே ஒரு பெரிய ஏபோத்தை செய்து தன்னுடைய வீட்டிலே மாட்டி வைத்தான். அது அவனுக்கு கண்ணியாயிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி செய்த இந்த இஸ்ரவேல் மக்களுடைய கரத்தில் பிசாசு சொன்னான், நீங்கள் மற்றவர்களைப் போல இருக்கிறீர்களே, ஏன் உங்களுக்கு வந்து ஒரு ராஜாவை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது, நீங்கள் ராஜா இல்லாமல் ஏன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி எழுப்பப்பட்டது போல அந்த நாட்களிலே, சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கும் நாட்களிலே இந்த எண்ணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பிசாசு கொடுத்தான். அந்த ஜனங்கள் சாமுவேலிடத்தில் போய் மற்ற ஜனங்களைப் போல எங்களை ஆள்வதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை ஆண்டு நவீனத்தி கொண்டு வரும் பொழுது ஏன் நீங்கள் ஒரு மனுஷ ராஜாவை தேடுகிறீர்கள் என்று கேட்கார். இல்லை இல்லை, எங்களுக்கு ராஜா வேணும் என்றவர்கள் பிடிவாதம் பிடித்த போது சாமுவேல் தேவனிடத்திலே போய், கர்த்தாவே, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன், இவர்களின் பேச்சை தள்ளுகிறார்கள் என்று ஜெபித்தான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார், சாமுவேலே, உன் பேச்சை அவர்கள் தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளக்கூடாதபடிக்கு அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்லி அவளுக்கு சவுல் என்பவனை ராஜாவாக நியமிக்கிறார். இந்த சவுல் என்பவன் உள்ளத்திலே பிசாசு நுழைந்து என்ன சொல்லுகிறான், ஆண்டவர் அமலேக்கியரை முற்றிலும் அழித்து விட வேண்டும், ஒரு சிறு குழந்தை கூட இல்லாதபடி, ஆடு மாடுகள் இல்லாதபடி கூட அழித்து விட வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தார். ஆனால் பிசாசு சொல்லுகிறான், நீ மோசமானவைகள் ஈனமானவைகள் எல்லாம் அழித்து விடு, பலவீனமான ஜந்துக்களை அழித்து விடு, ஆனால் அந்த ராஜாவையும் நல்ல அருமையான எருதுகளையும் பால் கொடுக்கிற பசுக்களையும் நீ அடிக்காதே, கொல்லாதே, ஏனென்றால் அவர்கள் கத்தரிக்க வேண்டும் என்று சொல்லு என்று சொல்லி அவனுக்குள் உள்ளத்திலே ஒரு கீழ்ப்படியாமையை ஏற்படுத்தி விட்டான். கீழ்ப்படியாமை தேவனுக்கு நம்மை சத்துருவாக்கும் என்பது ஆதி முதலாய் கண்ட ஒரு காரியமாகும். எனவே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்டபொழுது நான் கேட்கிற சத்தம் என்ன என்று கேட்டபோது அவர் சவுல் சொல்லுகின்றார், சவுல் ராஜா சொல்லுகிறான், நான் சிலவற்றை கொல்லாமல் மீதமாக வைத்திருக்கிறேன், அது உம்முடைய தேவனுக்கு சர்வாங்க தகனம் பலிக்காக என்று சொல்லுகிறார். சில காரியங்களை நாம் செய்யும் போது அது கர்த்தருக்காகத்தான் செய்தோம் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய தவறை நான் செய்தது உண்டு. ஆதியிலே நான் பிறக்கும் பொழுது பிராமண குடும்பத்தில் நான் பிறந்ததில்லை. நான் ஒரு இந்துவாக இந்து குடும்பத்திலையும் பிறந்ததில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்ததும் இல்லை. என்னுடைய சிறு வயதிலே திருச்செங்கோடு என்ற இடத்திலே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பிராமண நண்பர்கள். பிராமணர்களுடைய வீட்டில் தான் அதிகமாக தங்கியிருக்கிறேன். பூசாரிகளோடு பழகியிருக்கிறேன். இந்த கோயில் தான் என்னுடைய விளையாடும் இடம், என்னுடைய நேரம் கழிக்கும் இடம். அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் நான் இருந்து சில மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் படித்து நான் அவர்களைப் போலவே இருந்து கொண்டிருந்தேன். பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில பல மாறுதல் ஏற்பட்டு என்னுடைய 34 வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நான் பைபிளை தவிர வேறு எதை குறித்தும் பேசினது இல்லை. ரட்சிக்கப்பட்ட காலத்தில் 3 நான் ஒரு பாஸ்கர்தாசன் பாஸ் அவரிடத்துல ஒரு சபையின் அங்கத்தினனாக இருந்து அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவரால் ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அதற்கு பிற்பாடு சுந்தர்ராஜ் என்பவர் என்னோடு கூட நெருங்கி பழகினார். அவர் எனக்கு இந்த காவி விஸ்திரம் போட்டு கொள்ளக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னவர். சபையிலும் கூட ஒரு லேடி டாக்டர் அம்மா அப்படியாய் சொன்னார்கள். ஆகவே நான் இந்துக்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கென்று இந்த காவி உடையை போட ஆரம்பித்தேன். அப்பொழுது கூட நான் இப்படி சொன்னதில்லை. ஆனால் பிற்காலத்தில் நான் 85 தயாளன் சாண்டர்ஸ் என்ற ஒரு அருமையான சகோதரன் என்னுடைய உபதேசத்தை மேல் மிகவும் விருப்பம் கொண்டவர். இலங்கையிலிருந்து அகதியாக சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு சென்றபோது எனக்கு ஒரு கடிதம் எழுதி என்னை அங்கு வரவழைத்தார். அவர் மூலமாக நான் ஜெர்மனிக்கும் அனுப்பப்பட்டேன். அங்கே பிரதர் நவகுமார் அவரிடத்தில் அனுப்பப்பட்டேன். இவர்கள் மூலமாக அநேக அகதிகள் முகாம்களிலே நான் இந்து வேதங்களிலிருந்து எடுத்து சொன்ன சுலோகங்களை கேட்டு அநேகர் மனம் திரும்பினார்கள். அதற்கு பிற்பாடு நார்வே தேசத்துக்கு அழைக்கப்பட்ட போது அங்கே ஒரு நண்பர் என்னை கேட்காமலேயே என்னை குறித்து ஒரு நோட்டீஸ் எடுத்து விட்டார். பிராமண குலத்தில் பிறந்து ஐயராக வாழ்ந்து பூசாரியாக இருந்து மனம் திரும்பின சாது செல்லப்பா என்று. நான் அவரிடத்தில் கேட்டேன், ஐயா இது பிழையாச்சே, இப்படி இல்லையே என்று கேட்டபோது, ஐயோ நான் நோட்டீஸில் போட்டுட்டேன், இனிமே இதை மாத்தினா இங்கே எனக்கு குழப்பாயிடும், அப்படியே விட்டுருங்க என்று சொன்னார். அவரை காப்பாற்றவும் இது எனக்கு ஒரு சாட்சியாகவும் இருக்கும், இது ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைத்து என்னையே நான் வஞ்சித்து கொண்டதை நான் 20 சுமந்திருக்கிறேன். ஆனால் கடந்த சில மாதங்களாக ஜாய்ஸ் மேயர் அவருடைய பிரசங்களை கேட்க ஆரம்பித்த பிற்பாடு என்னை தற்பரிசோதனை செய்து என்னுடைய 70 பூர்த்தியாகுவதற்கு முன்பதாக இதற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இப்படி நான் பொய்யினாலே ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டுமா என்று நான் அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டேன். ஆகவே இதுவரைக்கும் என்னை பிராமணன் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களும் என்னுடைய ஸ்லோகங்கள் சொல்வதை கேட்டு என்னை இந்துவாக நினைத்து கொண்டிருக்கிறவர்களும் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் நான் இவைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டேன். உங்களிடத்திலும் அறிக்கை செய்கிறேன். ஏனென்று சொன்னால் சில நேரங்களிலே இது கூட ஒரு விதமான பிசாசின் வஞ்சகம்தான். அதற்கு உடன்படுகிற மக்களும் உண்டு. சில நல்ல சாட்சிகளோடு பொய் சாட்சிகளையும் சேர்த்து சொல்லும் போது அது ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்ற எண்ணம் கூட பிசாசு கொடுக்கிற எண்ணமாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் அதனால் பாதிக்கப்பட்டது உண்டு. இப்பொழுது நான் விடுதலை பெற்றவனாக உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். பிசாசானவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினான். அதுபோலவே சவுல் ராஜாவிடத்தில் சொல்லுகிறான், இவைகளெல்லாம் நேர்த்தியானவைகள், உங்கள் தேவனுக்காக, உங்கள் ராஜ்யத்துக்காக என்று. அதையே அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியும் சொன்ன பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி இன்றோடு உன்னுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் எடுத்து போட்டார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அவன் அதை அறிக்கை செய்யாதபடி தான் செய்தது சரி என்று சாதிக்க ஆரம்பித்தான். ஆகவே கர்த்தர் அவனை தள்ளி அவன் இடத்திலே தாவீதை கொண்டு வந்தார். தாவீது இஸ்ரவேலுக்காக ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கினான். தாவீதின் சந்ததி தன்னை அழித்துவிடும் என்று பிசாசு பயந்தான். ஆகவே தாவீதுக்கு நன்றாக ஒரு ராஜ்யம் ஏற்பட்ட போது தாவீது சொன்னான், தாவீதிடத்தில் பிசாசு சொல்லுகிறான், உன் ராஜ்யம் மிகப்பெரிய ராஜ்யமாக மாறிவிட்டது, ஆகவே உன் ஜனங்கள் எவ்வளவு என்று கணக்கெடு. சாத்தான் தாவீதை ஏவின பின்பு என்று நாம் நாளாகமத்தில் வாசிக்கிறோம். சாத்தான் தாவீதை ஏவின பின்பு அவன் தன் ஜனங்களை கணக்கெடுக்க ஆரம்பித்தான். யோவாப் என்ற சேனை தலைவன் அது வேண்டாம் என்று சொல்லி கூட தாவீது சாத்தானுடைய பேச்சுக்கு இடம் கொடுத்து விட்டான். அதற்கு பிற்பாடு தாவீதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான விளையாட்டுக்களை விளையாடும்படி சாத்தான் ஏவி இருந்தான். அவனுக்குள் இருக்கக்கூடிய மோகம், காம இச்சைகள், இவைகளெல்லாம் சேர்ந்து முடிவிலே அவன் வாழ்க்கையிலே அவன் செய்த ஒரே ஒரு காரியம் விக்கிரகாராதனை மாத்திரம் அவன் செய்யவில்லை. மற்ற எல்லாவற்றிலும் அவனுக்கு மற்ற காரியங்கள் இருந்த போதிலும் தேவன் அவனை மன்னித்ததை பார்க்கிறோம். என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று அவன் அறிக்கையிடுகிறதையும் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு சாலமோன் வந்தார். சாலமோன் 40 ஆண்டுகள் யுத்தம் இல்லாதபடி சமாதான ராஜாவாக இருந்து ஆட்சி செய்த பெருமைகளை நாம் ராஜாக்களின் புத்தகத்திலே, நாளாகமத்தின் புத்தகத்திலே படிக்கிறோம். ஆனால் அவருடைய உள்ளத்துக்குள்ளும் பிசாசு சென்று பலவிதமான தேசத்து பெண்களை, விக்கிரகாராதனை செய்கிற பெண்களை கொண்டு வந்து அரண்மனையில வைத்தார். 300 மனைவிகள், 700 மறுமனையாட்டிகள் என்று வேதம் கணக்கு சொல்லுகிறது. அந்த பெண்கள் என்ன செய்தார்களாம், இவன் மனதை இழகி போக செய்தார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி இப்படி செய்யாதபடிக்கு பார் என்று சொல்லியும் அவன் அதை கேட்காதபடி அந்த பெண்களுடைய பேச்சை கேட்டு முடிவிலே விக்கிரகாராதனைக்காரன் ஆனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் சோரம் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின் வருகிற ராஜாக்களை கவனித்துப்பார்கள், ஒரு ராஜா கூட ஒழுங்காக ஆட்சி செய்யவில்லை. அவ்வப்போது உசியா ராஜா, இசேக்கியா ராஜா போன்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் விக்கிரகாராதனைக்கு எதிர்த்தும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தும், ஆனாலும் தன்னுடைய தகப்பனை போல் அவர்கள் உத்தமமாய், தாவீதைப் போல உத்தமமாய் இருக்கவில்லை என்றும் பல இடங்களிலே வாசிக்கிறோம். ஆகவே ராஜாக்களுடைய காரியங்களை பிசாசு ஒரு வழியாக கொண்டு வந்து இஸ்ரவேலே இல்லாதபடி அழித்து போட்டார். உலக படத்திலே இஸ்ரவேல் என்ற தேசம் அழிக்கப்பட்டு போன ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இனி பிசாசுக்கு சந்தோஷம், இஸ்ரவேலின் குமார் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த இஸ்ரவேலை அழித்து விட்டோம், இனி என்னுடைய ராஜ்யம்தான் என்று அவன் நினைத்திருக்க வேண்டும். அடுத்த வாரத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் சிந்திப்போம். இந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லக்கூடிய காரியத்திலே 3 ஸ்திரீகளை பார்க்கிறோம். 1 ஏவாள், மற்றொன்று மரியாள், 3வது சபையாகிய ஸ்திரீ. இந்த 3 பேருக்கும் வித்து உண்டு. அந்த வித்துக்கும் பிசாசுக்கும் என்ன காரியம் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது ஜெபத்துடன் முடிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தமிழ் கிறிஸ்தவ செய்தியின் மூலமாக அநேக மக்களை தொடர்பு கொண்டு இந்த செய்தியை கொடுக்க கிருபை செய்தேன். இவர்களின் மூலமாக தம்முடைய நாம மகிமைப்படவும் தம்முடைய ராஜ்யம் பரவவும் கிருபை செய்தள்ளும். செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அதனால் தங்களுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.